ஜெனிவால இருக்கிற நியூக்ளியர் சென்டர்ல தில்லை நடராஜ பெருமானோட சிலை வச்சிருக்காங்களாம். ஆட்டம்ஸோட மூமெண்ட்ஸ் நடராஜ பெருமானோட டான்ஸ போலவே இருக்குன்னு அவங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்களாம்.
ஆமா ஸ்ருதி, நானும் படிச்சேன். நம்ம சயின்ஸ் கிட்ட போக 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 இறைவனுடைய அற்புதத்தை புரிஞ்சுக்கலாம். ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி தியரி ஃபேமஸ் ஆன போது ஐன்ஸ்டைன் கிட்ட எல்லாரும் வந்து கேட்டாங்களாம், உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா, கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா, நீங்க வந்து இறைவனை பத்தி இறைவன் இருக்காரான்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற போது அவர் சொன்னாராம், த மோர் வி கோ இன் பர்சியூட் ஆஃப் சயின்ஸ் த மோர் வில் வி அக்செப்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாராம்.
அது எப்படிமா மாடர்ன் சயின்டிஸ்ட் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இல்லாதவங்களா தானே இருக்காங்க?
சயின்ஸை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இதுக்கு காரணம் கண்டிப்பாக ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸை தான் நம்ம எல்லாரும் இறைவன் சொல்கிறோம் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பாங்க, ஒத்துப்பாங்க. இப்போ நம்மளுடைய பாடியை எடுத்துக்கோ, நம்ம உடம்புக்குள்ள அற்புதமான செயல்பாடுகள் நடக்குது. நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத, நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள மூளைக்குள்ள இருக்கு. மூளையை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது இது வரைக்கும். அதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டாம். அவுட்டர் அப்பியரன்ஸ் எடுத்துக்கோ, மூக்குல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டு உடம்ப ரெண்டு பாகமா பிரிச்சா பர்ஃபெக்ட் சிமெட்ரியில இருக்கும். மிரர் இமேஜ்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட் சிமெட்ரியில வந்து நம்ம உடம்பு வந்து இருக்கும். இப்போ உன்னோட ஷோல்டர்ல இருந்து உன் கையில ஷோல்டர்ல இருந்து எல்போ வரைக்கும் என்ன லெங்க் இருக்கோ அந்த லெங்க் தான் உன்னுடைய காலில் ஹிப்பில் இருந்து நீஸ் வரைக்கும் இருக்கும். எல்போலருந்து ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும், கையில் எல்போலருந்து ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் என்ன லெங்க் இருக்கோ அந்த லெங்க்து தான் நீஸ்லருந்து டோஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ கையில் ஒரு சின்ன வெட்டுக்காயம் ஏற்படுது அப்படின்னா உடனே பிளட் வந்து அந்த இடத்துல கிளாட் ஆகி மேற்கொண்டு பிளட் விரயமாகாமல் பார்த்துக்கும். பாடி மெக்கானிசம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் நம்மளால வந்து ஒரு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு பிளாஸ்டிக் கப்போ இல்லை ஒரு இரும்பு பாத்திரத்துலேயோ ஓட்டை விழுந்ததுன்னா தன்னால் வந்து அது அடப்படுற மாதிரி நம்மளால செய்ய முடியுமா? முடியாது. நம்ம இருக்கிற இந்த பூமி இருக்குது, இந்த பூமி வந்து உலகத்தை, இந்த பூமின்ற இந்த உலகம், இது வந்து சூரியனை கண்டினியூஸாக சுற்றி வருது. வேர் டஸ் இட் கெட் த எனர்ஜி டு ரொட்டேட் கண்டினியூஸ்லி? ஏன் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு பாத்திலேயே போகுது? வை ஷுட் இட் நாட் கோ அவுட் ஆஃப் தி பாத், வேற ஏதாவது ஒரு பிளானட் கிட்ட போகலாம், இடிக்கலாம், ஏன் அந்த மாதிரியெல்லாம் நடக்காம எப்படி அது வந்து ஒரு பாத்தில் ரொட்டேட் ஆகுது? அது வந்து இப்படி கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கு, அதுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்குது? ஏன் அது ரெஸ்ட் எடுக்கக்கூடாது? இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை, என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து கவனிச்சோம்னாலே சயின்ஸ் இஸ் அ வண்டர் ஆஃப் காட் அப்படின்னு புரியும். இதில் இருக்கிற சூட்சமத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இதை உருவாக்கினது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான், அதுதான் இறைவன் அப்படின்னு நம்ம ஒத்துக்க ஆரம்பிப்போம். எங்கள் சைவ சித்தாந்த ஆசிரியர் ஐயா கூட வந்து இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார், நம்மளோட பஞ்சபூத தத்துவத்தை இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து உருவாகுது, ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசை. அதற்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்காரு. ரொம்ப நாள் ரிசர்ச்சுக்கு பிறகு பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒரு விதமான மாய்ஸ்சர்லேருந்து உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாராம். அவர் மாய்ஸ்சர்னு சொல்கிறாரு, நம்ம மாயான்னு சொல்கிறோம். கடைசியில் எல்லாரும் ஒரு நாள் தில்லையில் வந்து விழுந்து வணங்க போகிறாங்கன்னு வேடிக்கையாக சொல்லி சிரித்தாரு.
எனக்கும் ஒரு ஒரு நாள் இல்லம்மா, இப்பவே எல்லாரும் தில்லை நடராஜ பெருமான் காலில் விழுந்துட்டாங்க.
இப்படி உலகமே ஆச்சரியமா பார்க்கும் நடராஜ பெருமான் தன் பக்தனுக்காக காலை மாத்தி நடனமான கோலத்துல நிக்கிறார். அது எங்கன்னு தெரியுமா?
தெரியும் தெரியும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வெள்ளியம்பலத்துல தானே நடராஜ பெருமான் காலம் மாத்தி நடனம் ஆடுற கோலத்தில் இருப்பார். நாம மதுரை போனப்ப நீங்க எனக்கு அதை காமிச்சிங்க தானே?
கரெக்ட். அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உனக்கு?
தெரியாதே, அது என்னமா?
சமயம் ராஜசேகர பாண்டியன்ற மன்னன் மதுரைய ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற சோமசுந்தர கடவுள் மேல அதீத பக்தி. மதுரை கோயில்ல நடராஜர் சிலை பார்த்திருக்கியா நீ?
பார்த்திருக்கேம்மா.
அது வெள்ளியம்பலம்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளியம்பல நடராஜர் மேல அதீத பக்தி இந்த பாண்டிய மன்னனுக்கு. அப்போலாம் மன்னர்கள்னா ஆய கலைகள் 64 கத்து வச்சிருப்பாங்க.
64 கலைகளும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா?
ஆமா, எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், ஃபைனான்ஸ், மார்ஷல் ஆர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர்னு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தானே ஒருத்தரால நாட்டை சிறப்பாக ஆள முடியும். அதனால அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே குருகுல கல்வியில் இதெல்லாம் முழுமையாக கற்றுப்பாங்க. ஆனால் இந்த ராஜசேகர பாண்டிய மன்னன் வேணும்ட்டே ஒரு கலையை மட்டும் கற்றுக்காம விட்டுட்டாராம். டான்ஸை மட்டும் அவர் கற்றுக்கவே இல்லை.
ஏம்மா, அவருக்கு தான் வெள்ளியம்பல நடராஜன் ரொம்ப பிடிக்குமே, அவர் மேல அதீத பக்தியோட இருக்கிற மன்னன் ஏன் நடராஜ பெருமானோட நடனத்தை கத்துக்கல?
அவர் மேல அதீத பக்தி இருந்ததுனாலதான் அவர் டான்ஸ் ஆட கத்துக்கல. ஸ்ருதி, பெருமான் ஆடுற டான்ஸ நாம ஆடலாமா, அது மரியாதையா இருக்காது அப்படின்னு அத மட்டும் கத்துக்காம வச்சுட்டாராமா.
ஆச்சரியமான பக்தி தான்.
ஆமா, ஆனா பெருமான் தான் தன் பக்தர்களோட பக்திய தான் மட்டும் பார்த்து ஆனந்தப்பட மாட்டாரு, எல்லாருக்கும் தெரியும்படி வெளிச்சம் போட்டு காமிப்பாரு இல்லையா? அது மாதிரி இவரோட பக்தியும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு திருவிளையாடல் விளையாடினாரு.
அது என்னம்மா?
சோழ நாட்டை கரிகால் பெருவளத்தான்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு ஆய கலைகள் 64 அத்துப்படி. இந்த சேர சோழ பாண்டியர் மன்னர்கள் 3 பேருக்குமே ஒரு போட்டி இருக்கும். தான் தான் மற்றவங்களோட பெரியவங்க, அந்த நாட்டு மக்களும் அந்த மாதிரி தான், எங்க ராஜா தான் உங்க ராஜாவோட பெருசு அப்படின்னு பெருமை பித்திக்கிட்டு தம்பட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால இந்த 3 நாட்டு மக்கள் ராஜா எல்லாருக்கும் வந்து ஒருத்தரை விட இன்னொருத்தர் தான் பெரியவங்க அப்படின்னு எப்பவுமே காமிச்சுக்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த நிலையில ஒரு நாள் சோழ நாட்டு புலவர் பாண்டிய நாட்டுக்கு வந்தார். இந்த புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து சும்மா இல்லாம தான் சோழ மன்னனை பத்தி பெருமையா பேசினாரு. பாண்டிய மன்னன் கிட்ட, என்ன மன்னா நீங்க 64 கலையில 63 தான் உங்களுக்கு தெரியும், எங்க மன்னரை பாருங்க, ஆல் 64 கரைச்சு குடிச்சிருக்காரு அப்படின்னு நக்கலா பேசிட்டாரு. பாண்டிய மன்னனுக்கு உடனே ரோஷம் வந்துருச்சு. அந்த புலவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணாராம், கூடிய சீக்கிரம் நானும் நாட்டியம் கத்துக்கிட்டு டான்ஸ்லயும் எக்ஸ்பர்ட் ஆக போறேன், எனக்கும் ஆய கலைகள் 64 தெரியும்னு நான் காமிக்க போறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாராம். உடனே அரண்மனைக்கு பெரிய பெரிய டான்சர்ஸ், டான்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் வர வச்சாராம். விடாம முறையா ப்ராக்டிஸ் பண்ணாராம். நாட்டிய கலையை கத்து முடிச்சதும் தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நிறைய பொண்ணு, பொருள், கோல்டு, கிஃப்ட் என்னென்னமோ கொடுத்து அனுப்புனாராம் டான்ஸ்ல. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அடிக்கடி அவர் நடனமாடி மகிழ்வார். ஒரு முறை என்ன ஆயிருக்கு, நேரம் தெரியாம அவர் ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டாராம். அவருக்கு நேரம் போகிறது தெரியாமல் இன்ட்ரெஸ்டில் டான்ஸ் ஆடினாலும் உடம்புக்கு களைப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி உடம்பு அப்போது சோர்ந்து போய் அவர் உட்காரும் போது தான் வெள்ளியம்பலத்தில் ஆடுற பெருமானை பற்றின ஞாபகம் வந்துதான். அடடா, ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக டான்ஸ் ஆடினதுக்கே நமக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கே, இடைவிடாமல் உலக இயக்கத்துக்காக நடனமாடுற பெருமானுக்கு சோர்வு வராதா, கால் வலிக்காதான்னு கவலைப்பட ஆரம்பிச்சார். அம்மா வெள்ளியம்பலத்துக்கு போன மன்னன், இறைவா, பல கோடி ஆண்டுகளா எங்களுக்காக இடைவிடாமல் நீங்க நடனமாடுறீங்க, உங்க கால்கள் வலிக்கும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க கால் மாத்தி ஆடணும், அப்போதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு வேண்டினாராம். இறைவனுக்கு தான் தன் மேலே பக்தி செலுத்துறவங்கள கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும், அவங்களோட விளையாடணும்னு ரொம்ப பிடிக்குமே. அதனால இறைவன் காதிலே வாங்காத மாதிரி அப்படியே சிலையாகவே இருந்தாராம். இந்த மன்னர் வந்து திருப்பி சொல்றாரு, பெருமானே உங்களுக்கு கால் வலிக்கும், தயவு செய்து கால் மாற்றி நில்லுங்க, காலை மாற்றி ஆடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு நடராஜ பெருமான் திரும்பியும் அப்படியே சிலையாகவே இருக்காரு. பாண்டிய மன்னனுடனே என்னால் இதை இனிமே ஒரு செகண்டு கூட என்னால் பொறுக்கவே முடியாது அப்படின்ட்டு தன்னோட வாள் அந்த சுவோட உருவி நேராக நட்டு, இப்போ நீங்கள் கால் மாற்றி ஆடலைன்னா நான் என்னோட வாள் மேலே விழுந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு தன் வாள் மேலே விழுந்து சாக போனாராம். உடனே நடராஜ பெருமான் தன்னோட இடது காலை கீழே ஊனி வலது காலை மேலே எடுத்து வீசி கால் மாற்றி ஆடினாராம். இந்த அதிசயத்தை பார்த்து தேவர்கள் மலர்களை பொழியறாங்க. திடீர்னு மணியோசை, தூபதீப ஆராதனை, கோடி விளக்குகள் ஏத்தின பிரகாசம் எல்லாம் தெரியவும் மன்னன் நடராஜ பெருமானை பார்க்குறாராம். அங்கே பெருமான் தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றி கால் மாற்றி நிற்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாராம். அன்னியிலிருந்து வெள்ளியம்பலத்தில் மட்டும் நடராஜ பெருமான் கால் மாற்றி ஆடுற கோலத்தில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். பெருமானுக்கு கால் வலிக்குமா அப்படின்னு கேட்கறது சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் அவள் பக்தி அந்த அளவுக்கு பெருமான் மேலே பக்தி இருக்கிறதுனால பெருமான் அதையும் வந்து புறக்கணிக்காமல் தன் பக்தன் கேட்டதுக்கு ஏற்ப காலை மாற்றி ஆடி அருள் பாலிக்கிறார்.